நான் இன்றைய சத்சங்கத்தை எனது இரு குருமார்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜி பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை நேற்று பிற்பகல் எனக்கு வந்த இருவருடைய நான்கு கேள்விகளை மையமாக வைத்து நடத்த உள்ளேன். முதலாவது கேள்வி அந்த அன்பரிடமிருந்து சத்சங்கத்தை பற்றிய பொதுவான கருத்து, அதிலிருந்து சாதகர்களுக்கு கிடைக்கும் அல்லது சாதகர்கள் அதை கடைபிடிக்கும் நிலையை பற்றி சிறிது விளங்கப்படுத்த சொன்னார். சத்சங்கம் என்பது நல்லவர்களின் சேர்க்கை. யோகியாரின் குறிப்புப்படி நாங்கள் சாதகர்கள் எல்லோரும் இந்த சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வீக குரலில் சொன்னபடி ஒவ்வொரு ஞாயிறும் சத்சங்கம் செய்ய வேண்டும், சத்சங்கத்தில் சாதகர்கள் எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்பது அவருடைய அவருடைய குறிக்கோள், அவருடைய நிலை. எங்களுக்கு தரப்பட்ட நிலை சாதகர்களுக்கு அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமென்று. ஆனால் இப்போது கொரோனா காரணமாக நாங்கள் கிழமைக்கு மூன்று தரம் இந்த சத்சங்கங்கள் செய்கின்றோம். எல்லோரும் வீடுகளிலிருந்து எங்களுடைய தொலைபேசி அழைப்புகளில் எங்களுடைய வகுப்புகளில் பங்கெடுப்பதால் ஜூமில் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. கடந்த 6 மாதங்களாக எப்போது இந்த சத்சங்கங்கள் என்னத்திற்கு தேவை என்று பாபாஜி வலியுறுத்துகிறதாக யோகியார் சொல்கின்றார் என்றால், இது ஒரு நல்லவர்களின் சேர்க்கை. இந்த சத்சங்கத்தில் நாங்கள் பல விடயங்களை ஆராயும் போது அந்த சத்சங்கத்தில் இருக்கும் சாதகர்கள் எல்லோருக்கும் அந்த அறிவு நிலை கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சத்சங்கத்தில் எங்களுடைய சத்குரு பாபாஜியும் கலந்து கொண்டு அதில் அந்த சத்சங்கத்தில் இருக்கும் சாதகர்கள் மூலம் பல கேள்விகளையும் கேட்டு அதற்குரிய விடைகளையும் அந்த சத்சங்க குழுவிற்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் என்பது யதார்த்தம். ஆகவே இது நல்லவர்களின் சேர்க்கை என்று சொல்வபோது இன்னொரு கருத்து என்னுடைய மனதில் வருகின்றது. எங்களுடைய மூதாதையினர் தாய் தகப்பன் எங்களுடைய பாட்டன் பாட்டிமார்கள் சொல்லுவார்கள், கெட்டவர்களுடன் சேராதே, கெட்டவர்களின் சேர்க்கை வேண்டாம், நல்லவர்களுடன் சேரு என்று. அந்த காலத்தில் அதை எங்களுக்கு தத்துவமாக சொல்லுவார்கள். அதற்குரிய காரணம் வேறொன்றுமில்லை, இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டவர்களாக பிறப்பதில்லை, நல்லவர்களாகவும் பிறப்பதில்லை. அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அவர்கள் சேரும் அவர்களுடைய நண்பர்கள் குடும்பத்தவர்கள் மக்களும் தான் அதற்குரிய காரணமே தவிர அவர்கள் எந்த நிலையில் வாழ்கின்றார்கள் என்பது. மற்றும்படி எல்லா ஆன்மாக்களும் உண்மையானவை, அவர்கள் வாழும் விதத்தில்தான் அவர்களுடைய தீயவர்களா நல்லவர்களா நல்லவர்களும் தீயவர்களுமா என்பது வெளிப்படுகின்றது. அப்போது மூதாதையினர் எங்களுக்கு சொல்வது, கெட்டவர்களுடன் சேராதே, துஷ்டனை கன்றால் விலத்தி நட என்று குறள்களும் இருக்கின்றது, மூதாதையருடைய வாக்குகளும் இருக்கின்றன. அதற்குரிய காரணம் யோக முறைப்படி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எங்களுடைய கிரியா யோகத்தில் சுவாசம்தான் முக்கியமானது. நாங்கள் இந்த சுவாசத்தை, அதாவது குண்டலினி பிராணாயாமத்தை செய்து இந்த சுவாசத்தை மெருகூட்டி கொண்டே போகின்றோம். இந்த சுவாசத்தை அடிப்படையாக வைத்து அமைந்த இந்த கிரியா யோகத்தில் இருக்கும்போது அந்த தத்துவத்தை நாங்கள் சிறிது அலசியாராய்வோம். நாங்கள் இந்த கிரியா யோகத்தில் இருந்து இந்த மூச்சு பயிற்சிகளை செய்வதால், இந்த தியானங்களை செய்வதால், சத்சங்கங்களாக இருந்து செய்வதால், அல்லது தனிப்பட்ட முறையில் செய்வதால், எங்களுடைய வீடு, நாங்கள் இந்த பயிற்சிகளை செய்யும் இடமெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் ஒரு நேர் விஷயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடங்களில் பரவி கொண்டு போவதால், அந்த இடத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் அந்த வைப்ரேஷன் என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லோருடைய மைண்ட், எல்லோருடைய உடலிலும் பாய்கின்றது. அப்படி பாயும் போது அந்த சாதகர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கூட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் அவர்கள் அந்த சூழ்நிலையில், அந்த கட்டிடத்துக்குள்ளா அல்லது அந்த வீட்டுக்குள்ளா எங்கேயாவது ஒரு இடத்தில் இருக்கும்போது, அவர்கள் அந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியினால் அவர்கள் நெகட்டிவ் எனர்ஜி உடையவர்களாக வந்திருந்தால் கூட அந்த சத்சங்கத்தில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவர்களிடம் பாய்ந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியை இல்லாமல் பண்ணுகின்றது என்பதுதான் சுவாச தத்துவம். அது நாங்கள் சத்சங்கங்களாக இருக்கும் பொழுதோ அல்லது பயிற்சியில் இருக்கும் போதோ அது உங்களை நன்றாக வலியூட்டுகின்றது. ஆனால் நீங்கள் ஒரு இடத்தில், நீங்கள் பயிற்சி இல்லாத ஒரு இடத்தில், ஒரு கெட்டவர்கள் இருக்கும் இடம், கெட்டவர்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில், அவர்களுடைய வாழ்க்கை முறையில் கெட்டவர்களாக வந்தவர்களாக இருக்கலாம். அவர்களின் இடையில் நீங்கள் போய் இருக்கும்போது அவர்களுடைய அந்த சுவாசம், அதாவது அவர்களுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை துளை போடும். ஆகவே நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில், உங்களுடைய சாதனையில் நன்றாக வளர்ந்து கொண்டு வராவிட்டால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள் பாயும் போது உங்களுடைய எனர்ஜி லெவலும் நெகட்டிவாக மாறும் என்பதுதான் அதனுடைய கருத்து. அதை அறிந்தோ அறியாமலோ துஷ்டனுடன் சேராதே, கெட்டவர்களுடன் சேராதே என்று மூதாதையரும் எங்களுடைய தத்துவங்களும் விளங்கப்படுத்தி இருப்பினும் அதற்குரிய காரணம் அதுதான். ஆகவே நீங்கள் இந்த சுவாசம் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் முக்கியமானது. அந்த சுவாசத்தை வைத்தே நீங்கள் அந்த சொற்களை இடை போட பழக வேண்டும், பழகி இருக்க வேண்டும் கிரியா சாதகர்கள். ஆகவே உங்களை நீங்கள் தொடர்ந்தும் பாசிட்டிவ் எனர்ஜியில் வைத்திருக்க வேண்டுமென்றால் நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி இருப்பவர்களிடமிருந்து விலத்தி இருக்க வேண்டும். கெட்டவர்களாக இருந்தால் மாத்திரம் நெகட்டிவ் எனர்ஜி ஓடும் என்பது அல்ல, கெட்ட செயல்களை சிந்திப்பவர்களாக, ஒன்றிலையும் நம்பிக்கை இல்லாதவர்களாக வாழுபவர்களிடம் அந்த எனர்ஜி கூடுதலாக இருக்கும் என்றபடியால் அப்படியான இடங்களை விட்டு நீங்கள் விலகி இருப்பது உங்களுடைய சாதனைக்கு உகந்தது. அதை பற்றி நான் மேலதிகமாக இன்று சொல்லுவதற்குரிய காரணம், நான் சொல்ல வழிக்கிட்டது சத்சங்கத்தின் நல்லவர்களின் சேர்க்கை என்பதற்குரிய விளக்கம். அந்த நல்லவர்களின் சேர்க்கை என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக உங்களுக்கு தெரிய வேண்டி இருக்கின்ற ஒரு விஷயம். ஆகவே அப்படியான சூழ்நிலையில் நீங்கள் இருந்து விலத்தி நடப்பது உங்களுடைய சாதனையை குறைக்காது, இன்னும் வலியூட்டி கொண்டு செல்லும் என்பதை நான் ஆணித்தரமாக இங்கு உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே இந்த சத்சங்கம் என்பது, கூடி செய்வது என்பது ஒரு வகையில் நான் சொன்ன விளக்கத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜியை பற்றிய செய்தி. அதே நேரம் நல்ல விஷயத்தை எடுக்கப் போவோமாக இருந்தால் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, சத்சங்கத்தின் நோக்கம் நீங்கள் எல்லோருமாக வந்திருந்து செய்யும் போது அந்த சத்சங்கத்தில் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனில் பாபாஜியும் கலந்து கொள்ளுகின்றார். அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ்தான் அந்த சத்சங்கம் நடைபெறுகின்றது. அதை நாங்கள் உணரலாமே தவிர பார்க்க முடியாது. ஆனால் உணர்வு நிலையை அவர் ஏற்படுத்தி கொண்டே செல்வார் அந்த சத்சங்கத்தில். ஆகவே அப்படியான நிலையில் நேரம் இல்லை என்று சொல்லி விலத்தி இருக்காது. முடிந்த அளவு இந்த சத்சங்கங்களில் எல்லோரும் கலந்து கொள்வீர்களாக இருந்தால், உங்களுடைய தோட் ஃபோர்ஸ் வித்தியாசமாக இருந்தாலும், அதாவது உங்களுடைய நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய சாதனைக்கு, அல்லது உங்களுடைய சாதனை நீங்கள் செய்யாதவர்களாக இருந்தாலும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய உடலினுள் பாயும். அதனால் உங்களுக்கு நன்மையே தவிர தீமை இல்லை. அதை உணராமல் பலர் இந்த சத்சங்கங்களை பற்றி பெரிதுபடுத்தாமல் வீடுகளில் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே போகின்றார்கள். நாங்கள் இந்த உலகத்திற்கு வரும்போது எங்களுடைய தாய் தகப்பனின் புனர்வாழ் இந்த உலகத்தில் பிறந்தோம். பிறக்கும் முன் அந்த புனர்வாழ் இந்த உலகத்தில் சக்தியாக உருவாகி தாயின் கற்பத்தில் நீரினுள் வாழ்ந்து, அதன் பின்னால் நாங்கள் வெளியால் வந்தவுடன் மனதினால் வாழ்ந்து, அந்த வாழ்க்கையை மனதினால் வாழ்ந்து முடித்து அதற்கு பின் நாங்கள் மாண்டு போகின்றோம். இது சாதாரண வாழ்க்கை. இந்த நேரத்தில் நாங்கள் சக்தியால் உருவானது கருவாக உண்மை. அதில் உங்களுக்கு ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. அது இறை அருள். தாய் தகப்பன் காரண காரியமாக இருந்தவர்கள். தாயின் கருவில் நீங்கள் தண்ணீரில் வளருவதும் அது இறை அருள். உங்களுக்கு ஒன்றுமே மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் பிறந்தவுடன் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது மனமே குரு என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு எத்தனை குரு வந்தாலும், எத்தனை உபதேசங்கள் நாங்கள் எடுத்தாலும், எத்தனை சத்சங்களில் இருந்தாலும், நீங்கள் அதை நோக்கி செல்லாவிட்டால் அவ்வளவும் வீண். அதை நீங்கள் நோக்கி செல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அது உங்களுடைய பழைய பிறப்பு கர்மாக்களை பொறுத்தது. ஆனால் அந்த மனம் என்ற சொல்லை வெல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் தாயின் கற்பத்தில் இருந்து வெளியால் வந்த தாயின் கருவறையில் இருந்து வெளியால் வந்தவுடன் முதல் ஒரு 5 அல்லது 6 வயதிற்கு உங்களுக்கு மனம் செயல்படத் தொடங்காது. அதான் குழந்தை பருவம் என்று சொல்லுகின்றோம். அந்த மன செயல்பாடு பெரிதாக இல்லாதபடியால் தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுகின்றோம். ஆனால் அந்த மனம் எப்போது அந்த குழந்தைக்கு எத்தனை வயதில் அது வேலை செய்ய தொடங்குகின்றதோ, அன்றிலிருந்து அது வினைகளை செய்ய ஆரம்பித்துவிடும். நல்வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். குழந்தை பருவ வினைகளாக இருந்தால் கூட அந்த வினைகள் தொடங்கிவிடும். அப்போது நீங்கள் பார்த்தீர்களாக என்றால், இருந்தீர்கள் என்றால், அந்த மனம் வேலை செய்ய தொடங்கியவுடன்தான் அந்த வினைகளை அந்த புறப்பில் எல்லா உயிர்களும் எடுக்க தொடங்குகின்றது. ஆனால் இந்த மனம் வேலை செய்யும் வரைக்கும் அது உயிராக இருந்தாலும் அதனுடைய மன செயற்பாடு இல்லாததால் தான் நாங்கள் அந்த பருவத்தில் இருக்கும் குழந்தைகளை உயர்திணையில் கூறாது, கூப்பிடாது, உயர்திணையை பாவிக்காது. உயர்திணை அகிர்திணை என்று 2 திணைகள் இருக்கின்றது. நாங்கள் தமிழில் படித்திருக்கின்றோம். உயர்திணை என்பது உயிருக்குரிய திணை. அகிர்திணை என்பது விலங்குகள் உயிர் 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 உயிருடைய இனங்கள் தான். ஆனால் அறிவற்ற இனங்களுக்குரிய பெயர் அகிர்திணை. அப்போது நாங்கள் குழந்தை ஏதாவது செயல் செய்யும் போது, அந்த குழந்தை அது செய்தது, குழந்தை உருண்டு விழுந்தது, அல்லது குழந்தை சாப்பிட்டது என்று சொல்லுகின்றமே தவிர, நாங்கள் எங்களுடைய பெரியவர்களுக்கு சொல்லுமாறு கந்தன் வந்தான், இறைவன் போனான் என்று உயர்திணையில் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லை பாவிப்பதில்லை என்று இன்னொரு பெரியவரின் சத்சங்கத்தில் நான் அந்த வசனத்தை கேள்விப்பட்டு நன்றாக அதை பற்றி உத்தேசித்து பார்த்தேன். அது உண்மைதான். குழந்தைகளை நாங்கள் கூப்பிடும்போது அந்த சிறு பருவத்தில் நாங்கள் அதை அகிர்திணை ஆக தான் அந்த செயல்களை சொல்லுகின்றோமே தவிர, தெரிந்தோ தெரியாமலோ உயர்திணையில் நாங்கள் அதை பாவிப்பதில்லை. அதற்கு அந்த சத்சங்கத்தில் அவர் கூறும் விளக்கம் என்னவென்றால், அந்த நிலையில் அந்த குழந்தைக்கு மனம் வேலை செய்ய தொடங்கும் வரைக்கும் அந்த அகிர்திணை உரிய நிலையில் தான் அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றது தமிழை பொறுத்தவரையில் என்று விளக்கம் சொல்லியிருந்தார். அது உங்களுடைய ஒரு அறிவு நிலைக்காக அதை உங்களுக்கு கொணருகின்றேன். ஆனால் எங்களுக்கு இங்கே கிரியா யோகத்தில் என்ன தேவை என்றால், அந்த குழந்தை அந்த பருவத்தை கடந்து வரும்போது மனம் வேலை செய்ய தொடங்குகின்றது. அந்த மனத்தை அடக்குவதுதான் கிரியா யோகத்தில் ஒரு பகுதி, ஓ பெரும் பகுதி என்றே சொல்லலாம். அந்த மனதை முழுமையாக அடக்கி கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த குண்டலினி பிராணாயாமமாக இருந்தாலும் சரி, தியான பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, மந்திரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் உதவி செய்கின்றது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சித்தர் கூறுகின்றார். அதை வைத்து கூடி உங்களுக்கு என்ன தெரிகின்றதென்றால், உங்களுடைய மனதை நீங்கள் வென்று விட்டீர்கள் என்றால் பேந்து மந்திர பயிற்சியே உங்களுக்கு தேவையில்லை. அதே நேரம் மனதை அடக்குவதற்கு கிரியா பாபாஜி சொல்லுகின்றார், உங்களுடைய சுவாசத்தையும் கவனியுங்கள் என்று. மற்ற சித்தர்களும் சொல்லுகின்றார்கள், சுவாசத்தை கவனியுங்கள் என்று. திரும்ப பார்த்தால் இந்த குண்டலினி பிராணாயாமம் குண்டலினி சக்தியை உயர்த்துவதற்கு மாத்திரமல்ல, எங்களுடைய குண்டலினி சக்தியை கொண்டே இறையுடன் சிவனுடன் சகசாரசு சேர்ப்பதற்கு மாத்திரமல்ல, இந்த மனதை ஒடுக்குவதற்கு கூட அந்த சுவாசம் முழுமையாக பயன்படுகின்றது கிரியா யோகத்தில். ஆகவே இந்த அஞ்சு உடலுக்கான பயிற்சிகளை நாங்கள் செய்யும் போது, தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறை உடம்பு, ஆத்ம உடம்பு, ஆத்ம உடம்பு காரண சரீரத்தில் இருக்கும் ஆத்ம உடம்பு வரைக்கும் நாங்கள் இந்த பயிற்சியை செய்து கொண்டு போகும்போது, இதில் மூலதனமாக இருப்பது மனது. இந்த மனதைத்தான் வெல்ல வென்றுவதற்காகவும், இந்த மனதை நாங்கள் முழுமையாக வென்று விட்டோம் என்றால் நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி விரைவாக சென்று விடுவோம். ஆகவே இந்த மனம் என்பது இங்கு முழுமையான ஒரு இடத்தை பெறுகின்றது. அப்போ இந்த மனதை வெல்லுவதற்கும் எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் ஆன்ம ஈடேற்றம் எடுப்பதற்குமாகத்தான் பாபாஜியின் முழுமையான ஐந்து விரல்களுக்கு ஈடாக குறிப்பிடப்படும் பஞ்ச யோகமாகிய கிரியா யோகம் நாங்கள் தீட்சை மூலம் பெற்று அதை படித்து, தீட்சை எடுக்காதவர்கள் கூட அதில் சில நுணுக்கங்களை படித்து அவர்களுடைய சாதனையை செய்து வருகின்றார்கள். ஆகவே இந்த பஞ்ச யோகம் என்பது அவ்வளவுக்கு முக்கியமானதொரு யோகம். அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கின்றோம். அதை நாங்கள் அறிந்து உணர்ந்து அதை சாதனை செய்து மேலே வளர வேண்டும் என்று சொல்லுகின்றேன். அடுத்தது இன்னொரு அன்பர் இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தார். அது என்னவென்றால், நாங்கள் வாழும்போது கூடுதலாக மற்றவர்களை பார்த்து வாழுகின்றோம், அது அந்த நிலையிலிருந்து எப்படி அதை கடக்கலாம்? அதாவது மற்றவர்களை பார்த்து வாழ்கின்றோம் என்று அவர் கேட்ட கேள்விக்குரிய கருத்து நான் என்னவென்று நினைக்கின்றேன் என்றால், சாதாரண மக்கள் நாங்களும் சாதாரண நிலையிலிருந்து ஓரளவு மேலே வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழும்போது எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் உங்களிடம் இருந்தாலும், அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்கள், நான் இப்படியெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கின்றேன் வைத்திருக்கின்றேன் என்னிடம் இருக்கின்றது என்பதை கவனிக்காது, மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்து பார்த்தே எங்களுடைய வாழ்நாளை கழித்து கொண்டு போய்விடுகின்றோம். ரைட், அவர் அதை செய்கின்றார், நான் அதை செய்யவில்லையே, அல்லது அவரிடம் இன்னொரு விஷயம் இருக்கின்றது, என்னிடம் அந்த கார் இல்லையே, எல்லாவற்றிற்கும் நாங்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு எங்களை எடை போடுகின்றோமே தவிர, நாங்கள் எங்களுடைய சக்தியையோ எங்களுடைய உடலில் எங்களுடைய அறிவில் இருக்கும் விஷயங்களையோ உள்நோக்கி பார்க்காது, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்களுடைய திறன் என்ன என்பதை பார்க்க தவறிக்கொண்டு, மற்றவர்களை பார்த்து கொண்டு எங்களை சரி செய்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அந்த சரியான நிலைக்கு கூட கொண்டு போக இயலாத அளவுக்கு தோல்வியில் கூடுதலாக முடிந்து எங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகின்றோம். அந்த அன்பருடைய கேள்வி, அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் என்பது. அதற்குரிய கிரியாயோக தத்துவம் என்னவென்றால், பற்றற்ற நிலைக்கு செல்ல வேண்டும், அதான் சுகமான வழி, அது பாபாஜியினால் கொடுக்கப்பட்ட வழி. பற்றற்ற நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும் என்றால் தான் உங்களுக்கு அது நன்றாக பொருந்தும். அதாவது மூன்று நிலைகள் இருக்கின்றது. குறிப்பாக சாதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் மூன்று நிலைகள் இருக்கின்றது. இந்த மூன்று நிலைகளிலும் நீங்கள் வாழுகின்றீர்கள். அதாவது சாதாரண வாழ்க்கை, அந்த சாதாரண வாழ்க்கையில் இருக்கும்போது பாசம் மோகம் என்று ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உங்களை ஆன்மீக நிலைக்கு வரவிடாது, தடுத்து கொண்டே இருக்கின்றன. இந்த பாசம் என்பது எங்கே ஏற்படுகின்றதென்றால் குடும்பத்தில் ஏற்படுகின்றது கூடுதலாக. அதற்கு மேலாக உங்களுடைய நண்பர்களிடம், உங்களுடைய உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் ஏற்படுகின்றது. நண்பர்களை விட குடும்பம் என்று சொல்வதுதான் சால பொருந்தும். அங்குதான் பாசம் என்பது இணைக்கப்படுகின்றது. சிலர் நண்பர்களிடம் கூட குடும்ப அங்கத்தவர்கள் மாதிரி பாசம் காட்டுவார்கள். இந்த பாசத்திலிருந்து விடுபட வேண்டும். பாசம் இருக்கத்தான் வேண்டும், ஆனால் அது பற்றாக இருக்கக்கூடாது, பற்றற்றிருக்க வேண்டும். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம். பாசம் இருக்க வேண்டும், ஆனால் பாசத்தில் பற்றி இருக்கக்கூடாது, ஆனால் பாசம் முழுமையாக இருக்க வேண்டும். அதற்குரிய யுக்திகள் கிரியா யோகத்தில் உண்டு. அது முதலாவது. அடுத்தது மோகம். மோகம் என்று சொல்வது பாசத்தை விட சிறிது வித்தியாசமானது. அதாவது உங்களுடைய குடும்பத்தவர்களோ நெருங்கிய நண்பர்களோ இல்லை, அதை விட வெளியால் இருக்கும் மற்றைய மக்கள், மற்றைய பொருட்களில் உங்களுக்கு ஆசை ஏற்படுவது. அந்த ஆசை உங்களுக்கு கிடைத்தவுடன் நீங்கள் மோகத்திற்குள் போய்விடுவீர்கள், அந்த மாயா சக்திக்குள் மடங்கி விடுவீர்கள். ஆகவே அப்படியான ஆசையை விரட்டி அடிக்க வேண்டும். அதுவும் கிரியா யோகத்தால் முடியுமான ஒரு விஷயம். இது இரண்டாவது நிலை. இந்த இரண்டு நிலைகளை நீங்கள் முடித்துவிட்டால் மூன்றாவதான சரியான நிலை பாபாஜியின் குறிக்கோள், நாலு குறிக்கோள்களில் முதலாவது குறிக்கோள்களாக அமைந்திருக்கின்றது அன்பு. அதான் அந்த மூன்றாவது நிலை. அந்த அன்பு நிலைக்கு நீங்கள் போய்விடுவீர்களாக இருந்தால் இந்த பாச நிலையும் இந்த மோக நிலையும் சிறிது சிறிதாக அற்றுப்போய் அந்த அன்பு நிலை உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய நெருங்கிய நண்பர்களில், உலகத்தில் இருப்பவர்களில் எல்லாம் பாய்ந்து அவற்றை எல்லாம் அன்பால் நீங்கள் வென்று, பாசத்தாலோ மோகத்தாலோ தோத்து அன்பால் வென்று அந்த நிலையை நீங்கள் கடக்கும்போது மற்றைய ஒரு அறிவிலிருந்து ஐந்து அறிவுள் இருக்கும் விலங்கு, தாவரங்கள் இவற்றில் சில நுண்ணிய உயிர்கள் அவர்களிடம், மற்றைய உயிரினங்களிடம் உங்களுடைய அன்பு பெருகத் தொடங்கி அந்த அன்பு அந்த நிலைக்கு செல்லும் போது நீங்கள் இறைவன் என்று வாயினால் சொல்லப்படும், ஓ மனதினால் நினைக்கும் அந்த இறைவனை எல்லா உயிர்களிலும் நீங்கள் பார்க்க தொடங்குகின்றீர்கள். அதுதான் உங்களுடைய ஆன்ம ஈடேற்ற நிலை. ஆகவே கிரியா யோகத்தில் அந்த அன்பர் கேட்ட ஒரு சிறு கேள்வியினூடாக கிரியா யோகத்தின் அடித்தளத்துக்கே உங்களை கொண்டு சென்று விட்டேன். இவையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை எப்படி கொண்டு வரலாம் என்பது யாராவதுக்கு மனதில் கேள்விகளாக எழுந்தால் சாதனை மூலம்தான். அந்த சாதனை மூலம்தான் நீங்கள் அதுகளை உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அந்த நிலையை நீங்கள் எய்த வேண்டும். ஆகவே இந்த கிரியா யோகம் ஆக யோகா பயிற்சி மாத்திரமல்ல, இந்த கிரியா யோகம் உங்களுடைய வாழ்க்கை முறையையே கிரியா யோக முறையில் வாழ்வதற்கு வழிவகுத்து தருகின்றது. அதை நீங்கள் சாதனையில் மேல் நோக்கி 100% போக முடியாதவர்களாக, நேரம் மூலமாகவோ அல்லது உங்களுடைய மனநிலை மூலமாகவோ வாழ்ந்தாலும் அதை விட்டுவிடாது. அதையும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக சேர்த்து கொண்டு அதற்கு முக்கிய நேரம் உங்களால் ஒதுக்க முடியாவிட்டாலும் சிறிய நேரமாவது அதை ஒதுக்கி அதை உங்களுடைய வாழ்விலிருந்து விலத்தி வைக்காது அதை சேர்த்து கொண்டு போகும்போது உங்களுடைய வாழ்க்கை முறைகள், உங்களுடைய சாதனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வரும்போது நான் சொன்ன இந்த விடயங்கள் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்று உங்களை அந்த வாழ்க்கைக்கு முழுமையாக குடும்பத்தில் இருந்து கொண்டே இந்த கிரியா யோகம் இணைத்துவிடும். அது அன்பரின் இரண்டாவது கேள்வி. இன்னொரு அன்பரின் மூன்றாவது கேள்வி ஒன்று கேட்டிருந்தார்கள். அது என்னவென்றால், தவம் என்பதற்கும் யோகம் என்பதற்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன? அதற்குரிய மறுமொழி என்னவென்றால், தவம் என்பதற்கும் யோகம் என்பதற்கும் எனக்கு என்னால் சொல்ல முடிந்த விளக்கம் ஒய்சப் பாபாஜியில் தரப்பட்டிருக்கும் சில கருத்துக்களை வைத்தும், யோகியாருடைய கருத்துக்களை வைத்தும், தவம் என்பது நீங்கள் வெளிநோக்கி ஒன்றை நினைத்து செய்வது. வெளிநோக்கி இந்த சென்ஸ், ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்கு தவம் இருப்பார்கள். அதை வெளியில் இருப்பவர்கள் பார்க்கும்போது அந்த அன்பர் தவம் இருக்கின்றார் என்பது அவர்களுக்கு கண்களினால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் யோகம் என்பது அதல்ல. யோகம் என்பது நாங்கள் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் உள்நோக்கி பயணம் செய்வது. அதை வெளியால் இருப்பவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. உங்களுடைய ஆன்மாவும் நீங்களும் பாபாஜியும் தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர உங்களுடைய யோகத்தை பற்றி மற்றவர்கள் அதை பார்க்க முடியாது என்றால், நீங்கள் யோகத்தை நாடி போகும்போது நீங்கள் தேக உடம்பில் செய்யும் அப்பியாசத்தை மாத்திரம்தான் அவர்கள் பார்க்கலாமே தவிர, நீங்கள் சுவாச உடம்பிலா, மன உடம்பிலா, அறிவுடம்பிலா என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த நிலை உங்களுடைய மன உங்களுடைய உடலில் என்ன நிலைகளை ஏற்படுத்துகின்றது என்பதை அவர்களால் பார்க்க முடியாத ஒரு நிலை என்று நான் கருதுகின்றேன். அது அந்த அன்பர் கேட்ட அந்த கேள்விக்குரிய பதில். அதைவிட இன்னொரு கேள்வியும் வந்திருந்தது நேற்று. அதாவது, எங்களுடைய உடலில் நடைபெறும் இந்த அறிவு, அதாவது இந்த அன்பு பெருக வேண்டும், அறிவு நிலைகள் எப்படி உடலில் தொழிற்படுகின்றது இந்த அறிவு நிலை என்பது ஒரு கேள்வி. அதற்கு நான் வெகுவாக சிந்தித்தேன் இன்று காலை. அந்த விடயத்தில் என்ன மாதிரி உங்களுக்கு சில விடயங்களை தரலாம் என்று அந்த சிந்தனையில் வந்த ஒரு விடயம், எங்களுடைய அறிவு என்று சொல்லப்படுவது எங்களுடைய யோகத்தில் யோகியாரால் சொல்லித்தரப்பட்ட அறிவு, முருகப்பெருமான் அவருடைய வேல். வேல்தான் அறிவுக்கு ரிப்ரசன்டேஷன் என்று நாங்கள் முதலில் பார்த்திருக்கின்றோம். அதாவது வேல் என்றால் அறிவு. அந்த வேல் கூர்மையாக இருக்கின்றது என்றபடிய அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும். வேலின் மேல் பகுதி அகலமாக இருக்கின்றது என்றபடியால் அறிவு அகலமாக இருக்க வேண்டும். வேலின் தண்டு நீளமாக இருக்கின்றது என்றபடியால் அறிவு ஆழமாக இருக்க வேண்டும். ஆகவே இதில் என்ன கருத்து என்று சொன்னால், முருகன் தான் எங்களுடைய அறிவு நிலை. முருகன் தான் எங்களுடைய சுவாச நிலைக்குரிய கடவுள் எங்களுடைய உடலில். இது ரெண்டையும் நாங்கள் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 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 கம்பாரிசன் என்று சொல்லப்படும் ஒரு ஒத்திகை என்னுடைய மனதில் தென்பட்டது இன்று காலை. அதை மாத்திரம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த முருகப்பெருமான் தான் எங்களுடைய சுவாசத்திற்குரிய கடவுள், அதாவது குண்டலினி பிராணாயாமத்துக்குரிய கடவுள் முருகக்கடவுள். இந்த முருகக்கடவுளின் தத்துவம் ஓம். அது மூலாதாரத்திலிருந்து தொடங்குகின்றது ஓம்காரம். அது மாத்திரமில்லை, இந்த முருகக்கடவுளை வைத்துத்தான் எங்களுடைய 6 ஆதாரங்களும் இயக்கமடைகின்றது என்பதை நாங்கள் பல முறை பார்த்து விட்டோம். மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை என்ற 6 ஆதாரங்களும் முருகக்கடவுளின் ஆதாரங்களாக இருக்கின்றன. அதில் இன்னொன்றை இன்று காலை சேர்த்து பார்த்தேன். இன்று இந்த முருகக்கடவுளின் வேல் தான் அறிவுக்குரிய வேல் என்றபடியால், இந்த 6 ஆதாரங்களும் தான் அறிவுக்குரிய ஆதாரங்களாகவும் முருகக்கடவுளின் பெயரின் கீழ் எங்களுடைய உடலில் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த 6 ஆதாரங்களை எடுத்து பார்க்கும்போது அடுத்த தகவல் எனக்கு மனதில் உற்பத்தியானது என்னவென்றால், இந்த 6 ஆதாரங்கள் தான் எங்களுடைய 6 அறிவு. அதாவது நாங்கள் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம், எங்களுக்கு 6 அறிவு இருக்கென்று சொல்லுகின்றோம். இந்த 6 அறிவு என்பதை எங்களுடைய உடலில் இருக்கும் 6 ஆதாரங்கள் மூலமாக முருகக்கடவுளுக்கு ஒப்பனையாக சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது, யோகத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 6 ஆதாரங்களும் தான் எங்களுடைய 6 அறிவு. இந்த 6 ஆதாரங்களால் தான் எங்களுடைய மனிதனில் 6 அறிவுகள் இருக்கென்பதை நாங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதையும் மிஞ்சி மேலே இருக்கும் சகசாரமான 7வது சக்கரத்தை உற்று நோக்கினால் அதான் எங்களுடைய 7வது அறிவு. அது இறைநிலை, துரியாதீதம். ஆகவே இந்த சக்கரங்களுக்கும் அறிவுக்கும் ஒரு சம்பந்தத்தை நான் இன்று காலை சிந்தித்தேன். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த அன்பருடைய கேள்வி மூலம், அவர் அந்த நிலைக்கு கேள்வி கேட்கவில்லை. எந்த கேள்வி வந்தாலும் பாபாஜியுடன் இருந்து அதற்கு விடை காண வேண்டும். அப்போது பாபாஜியுடன் இருந்து அதை செயல்படும் போது அதில் என்னென்ன வருகின்றதோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது தவறா இல்லையா என்பதை பாபாஜியே சரி பண்ணி கொள்ளுவார் ஒவ்வொருவரிடமும். ஆகவே இந்த எங்களுடைய மனித உடலில் இயங்கும் 6 சக்கரங்களும் தான் எங்களுடைய 6 அறிவாகவும், 7வது சக்கரமான சகசாரம் 7 அறிவாகவும் எங்களுடைய உடலில் செயல்படுகின்ற என்ற குறிப்பை இன்று உங்களுக்கு தந்து, இத்துடன் இந்த சத்சங்கத்தை முடிவு செய்து கேள்வி வினாவுடையலுக்கு பாபாஜியின் உதவியுடன் விடை காண்போம் என்று இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம்.
ஓம் கிரியா பாபா.